2019 ஆண்டு ஜூலை மாத தென்றலிதழில் எஸ் தாம்ப்டனின் சுடர் 4 ஆப்பிள் படுத்தும் பாடு அத்தியாயம் 9 ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். 3 பேர் மட்டும் இருந்த சம்பாஷணை அனுவும் அரவிந்தும் சேர்ந்தவுடன் களை கட்டியது. குழந்தைகள் உற்சாகத்துடன் ஆப்பிள் மெழுகு பற்றி தகவல் சேகரிக்க ஆரம்பித்தார்கள். பக்ரவும் அவ்வப்போது வாளை ஆட்டிக்கொண்டு கத்தியது. 3 சிறுவர்களும் ஆராய்ச்சியாளர்கள் போல செயல்பட்டனர். இதோ இங்கே பாரு, healthfamily.com என்ன சொல்லுதுன்னு என்று அரவிந்த் காண்பித்தான். வாவ், இது எனக்கு கூட புரியுற மாதிரி இருக்கே அரவிந்த். நாம இதை ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் மாதிரி ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து பண்ணலாமா கேட்டது அனு. அரவிந்த் முதலில் மறுத்தான். அவனுக்கு அவன் தங்கை அனுவுடன் சேர்ந்து வேலை செய்வது அவ்வளவு பிடிக்காது என்றால் அனு உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டு அரவிந்தை அதை பண்ணு இதை பண்ணு என்று வேலை வாங்குவாள். அருணுக்கு கவனம் அவன் படிக்கும் கட்டுரையிலேயே இருந்தது. அவன் அனுவுக்கும் அரவிந்துக்கும் நடந்த உரையாடலை கவனிக்கவில்லை. அம்மா, அரவிந்தும் அருணும் என்னோடு சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லுங்க என்று அனு தன் அம்மா பாலாவிடம் கேட்டாள். அரவிந்த், அருண் கொஞ்சம் அனு சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் பண்ணலாமே என்று பாலா கூறினார். வேண்டாம் அம்மா, அது சரியான சண்டை பார்ட்டி என்று அரவிந்த் பட்டென்று பதில் கொடுத்தான். இவ பெரிய ராணி ஆட்டம் உட்கார்ந்துகிட்டு மத்தவங்க எல்லாரையும் ஏவுவா. பாலாவுக்கு அரவிந்த் தன் தங்கையை பற்றி அப்படி சொன்னது பிடிக்கவில்லை. அரவிந்த், சாரி சொல்லு அனுக்கிட்டு. என்ன இது, வந்த இடத்துல இப்படி அவளை பேசலாமா என்றார் பாலா. அரவிந்த் முணுமுணுத்து கொண்டே வேலை செய்ய ஆரம்பித்தான். அருண் அவனை செல்லமாக கட்டிப்பிடித்து சமாதானம் செய்தான். மூவரும் மும்மரமாக ஆராய்ச்சியில் இறங்கினார்கள். அருண், நீ பேப்பர் பென்சில் எடுத்துட்டு வரியா பிளீஸ் என்று அருண் கேட்டாள். நம்ம படிக்கிற தகவல்கள் மறந்து போயிடாம இருக்க அதை குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. பாரு, ஆரம்பிச்சு 1 நிமிஷத்துல எப்படி விரட்டுறா பாரு, ராணி ஆட்டம் என்று அரவிந்த் புகார் செய்தான். பாலா அவனை பேசாமல் வேலை செய்யுமாறு கூறினார். அருண் கடகடவென்று முக்கியமாக தோன்றும் செய்திகளை எழுதி கொண்டான். அரவிந்தும் அனுவும் மாறி மாறி அருணுக்கு இணையத்தில் தேடி ஆப்பிள் மெழுகு பற்றிய எல்லா விவரங்களையும் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். பாலாவும் கீதாவும் மதிய உணவு தயாரிப்பு வேலையை ஆரம்பித்தார்கள். சிறுவர்கள் சத்தமே போடாமல் தங்களது வினோத வேலையில் மூழ்கி போனார்கள். பக்கரு போர் அடித்து ஒரு மூலையில் போய் படுத்துக்கொண்டது. நேரம் போனதே தெரியவில்லை. அப்பாக்கள் இருவரும் மெல்ல தூக்கத்தில் இருந்து எழுந்து கீழே வந்தார்கள். வீட்டில் எந்த சத்தமும் இல்லாததை பார்த்து எல்லோரும் எங்கோ வெளியே போயிருப்பதாக முதலில் நினைத்தனர். ஆனால் எல்லாரையும் சமையலறை பக்கம் பார்த்த பின்னர் இருவரும் ஆச்சரியம் அடைந்தனர். என்னப்பா, ஏதாவது சண்டை போட்டு டைம் அவுட்ல இருக்கீங்களா, சத்தமே காணோம் என்று அசோக் கேட்டார். என்ன இது, அணுக்குட்டி கூட கம்முன்னு இருக்கா என்று ரமேஷ் கிண்டல் அடித்தார். யாரிடமிருந்தும் பதில் வரவில்லை. அம்மாக்கள் சமையல் வேலையில் மூழ்கியிருந்தார்கள். என்னடா அது, வம்பா போச்சு, யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க என்று அசோக் அழுத்து கொண்டார். அப்போதும் யாரும் பேசவில்லை. பக்ரு மட்டும் ஓடி வந்து ரமேஷின் மேல் பாய்ந்து ஏறி அவர் முகத்தை நக்கியது. அப்பாடா, நீயாவது என்னை கவனிச்சியே என்று ரமேஷ் பக்ருவோடு விளையாடினார். பாலா, அசோக் சத்தமாக அழைக்க பாலா தனது ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து, அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்று கிசுகிசுத்தார். அப்படியா, எதை பத்தி அசோக் கேட்டார். அவர் முகத்தில் பெருமை கலந்த ஆச்சரியம். அவர் அனுவையும் அரவிந்தையும் வீடியோ கேம் விளையாடாமல் பார்த்து ரொம்பவும் ஆனந்தப்பட்டார். கீதா, உண்மையாவா என்று ரமேஷ் கேட்டார். அதற்கு கீதா ஆமென்று தலையாட்டினார். ரமேஷ் ஆர்வம் தாங்காமல் அருண் என்ன எழுதுகிறான் என்று எட்டி பார்த்தார். அதை படித்தவுடன் அவருக்கு பதட்டம் ஏற்பட்டது. என்ன கீதா, இவன் இன்னும் நேற்றுக்கு நடந்த விவகாரத்தை விடலையா, நீயும் இதுக்கு உடந்தையா என்று விழித்தார். கீதா ஏதும் நடந்து விடக்கூடாது என்று ரமேஷிடம் மெதுவாக விளக்கி அவரை சமாதானப்படுத்தினார். கீதாவோடு பாலாவும் சேர்ந்து கொண்டார். ரமேஷ், இந்த 1 நாள்ல எங்க எல்லோருக்கும் அருண் மூலமா எவ்வளவு நல்ல விஷயங்கள் தெரிய வந்திருக்கு தெரியுமா? அப்பப்பா, என்ன மூல நம்ம அருணுக்கு, அதிலேயும் என்ன ஒரு சமூக சிந்தனை என்று பாலா புகழ்ந்தார். என்ன சொல்வது என்று தெரியாமல் அங்கிருந்து நகர்ந்தார் ரமேஷ். அசோக் அதற்குள் தனக்கும் ரமேஷுக்கும் கோப்பைகளில் காஃபி கொண்டு வந்தார். இருவரும் வீட்டின் பின்புறம் சென்றனர். பாலா அருணின் சாகசங்களை பற்றி நிறைய விளக்க அரவிந்த் மனுவும் வாயை பிளந்தபடி கேட்டுக்கொண்டார்கள். சற்று நேரத்துக்கு பின் அருண், அம்மா என்ன பிளான், எப்படி ஆப்பிள் பத்தி நிரூபிக்க போகிறோம்? கீதா தொண்டையை செருமிக் கொண்டு, அருண் அதான் படிச்சோமேப்பா, செயற்கையான மெழுகு போடுறது சட்டப்படி சரிதான்னு அரசாங்கமே அனுமதிக்கும் போது நாம என்னப்பா பண்ண முடியும்? அருண் பதில் கூறவில்லை. பாலா மெதுவாக அருவியும் அரவிந்தையும் பின்பக்கம் விளையாட போகச் சொன்னார். அவருக்கு அருண் என்ன அடுத்து செய்வான் என்று ஒரு யூகம் இருந்தது. அரசாங்கம் அனுமதிச்சா அதை அப்படியே விட்டுடலாமா? அதனாலதான் ஹோஷியானா மாதிரி நிறுவனங்கள் இப்படி நம்மளை சுரண்டுறாங்க, டேவிட் ராப்ளே மாதிரி ஆளுங்க அட்டூழியம் பண்றாங்க. அருண் பொறிந்து தள்ளினான். அருண், ஹோஷியானாவும் அரசாங்கம் அனுமதிச்சதா பண்றாங்களா இருக்கும், நாம அதை தடுக்க முடியாது என்றார் கீதா. இப்படித்தான் போன தடவையும் சொன்னீங்க, ஆனா ஹோஷியானா அரசாங்கத்தையே ஏமாத்தினதை பார்த்தோம் இல்ல. என்னம்மா, நீங்களுமா ஹோஷியானா கிட்ட பயப்படுறீங்க? அருண், வேண்டாம்ப்பா. கீதா சொல்லும் போதே ரமேஷ் தபதப என்று வீட்டின் பின்புறத்திலிருந்து வந்தார். திரும்பவும் ரகளை பண்றானா இவன என்று ரமேஷ் அருணை நெருங்க, கீதா ரமேஷை தடுக்க பார்க்க அருண் படால் என்று தான் அமர்ந்திருந்த முக்காலியை தள்ளிவிட்டு வீட்டின் பின்புறம் பார்த்து ஓடினான். தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.